அனைவருக்கும் வணக்கம். விவசாயி சேற்றிலே கை வைத்தால்தான் மனிதன் சோற்றிலே கை வைக்க முடியும் என்றதொரு தத்துவத்திற்கு இணங்க பொள்ளாச்சி மணக்கடவில் அமைந்துள்ள வானவராயர் வேளாண்மை கல்லூரியில் இறுதியாண்டு பட்டப்படிப்பு பயிலும் மாணவிகளாகிய நாங்கள் ஆனைமலையில் தங்கி ஊரக வேளாண்மை பயிற்சி திட்டத்தின் கீழாக விவசாயிகளுக்கு தென்னை ஒரு கற்பக பயிர் என்ற தலைப்பின் கீழ் உரையாட வந்துள்ளோம்.
ஆனைமலையில் பயிற்சி பெறும் மாணவிகள் ஜெகதீஸ்வரி, கவிபாரதி, கோகிலாம்பாள், மோகனசுந்தரி, பிரீத்தி, சத்யபிரியா, இந்துமதி, அனுஜா. தென்னையின் வரலாற்றை பற்றி எங்களது சக மாணவி இந்துமதி கூற வருகிறாள்.
தென்னையின் வரலாறு. உலக அளவில் தென்னை பயிரிடும் இடங்கள் இந்தியா, இந்தோனேஷியா, இலங்கை, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 94 இடங்களில் பெரும் அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்தியாவில் தென்னை பயிரிடும் இடங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா. இந்தியாவில் தென்னை பயிர் விளைச்சலில் முதலிடம் வகிப்பது கேரளா, இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. இனி வரும் காலத்தில் தமிழ்நாடு கேரளாவை விட முதலிடம் வகிக்கும் என கருதப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி தென்னை உற்பத்தியில் அதிக லாபத்தை தருகிறது. தென்னை வளர்வதற்கேற்ற தட்ப வெப்பநிலை 21 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும். மலை அளவு 35 சென்டிமீட்டர். இதற்கு அடுத்தபடியாக தென்னை ஒரு கற்பக பயிர் என்பதை கலந்து உரையாட என் தோழிகள் கவிபாரதி, கோகிலாம்பாள், பிரீத்தி வருகிறார்கள்.
கோகிலா, உங்களுக்கு தான் தென்னையோட பயன்களும் அதோட உபப்பொருட்கள் பற்றி தெரியுமாமே, கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம்.
கவி, நான் முதலில் தென்னை தடி பற்றி சொல்லட்டுமா?
சொல்லுங்க, நான், நம்ம தோழிகள் மற்றும் மக்கள் எல்லாருமே கேட்கட்டுமே.
கவி, தென்னை தடிங்கிறது தென்னை மரத்தோட கட்டையை தான் நம்ம சொல்றோம். அந்த கட்டையிலேருந்து நம்ம என்னென்ன தயாரிக்கலாம்னா கதவு, ஜன்னல், மேஜை, நாற்காலி இதெல்லாம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் சுத்தியல், உளி, அரிவாள் இது எல்லாத்துக்கும் கைப்பிடியும் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அடுப்பு எரிக்கிற மாதிரியே செங்கல் சூளையில் நம்ம விறகு வச்சு எரிப்போம். அப்படி எரிக்கும் போது இந்த தென்னை கட்டையிலேருந்து ரெசின் போன்ற ஒரு பொருள் வெளியாகுது. அந்த பொருள் செங்கலுக்கு புது நிறத்தையும் மெருகுத்தன்மையும் கொடுக்குது.
தென்னை தடியில மட்டும் இவ்வளோ இருக்கா?
எனக்கு தெரிஞ்சது தென்னை ஓலையில கூரை மேய்வதும், அதை தவிர சீமார் கட்டுவதும் தான் தெரியும். இதை தவிர வேற ஏதாவது தென்னையில உபப்பொருட்கள் தெரிஞ்சா சொல்லுங்க கோயிலா.
ஆ, சொல்றேன் கவி. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்க போறதுன்ற பத்தி சொல்ல போறேன்.
சொல்லுங்க.
தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு தேங்காய் பருப்பை நம்ம எப்படி தயார் பண்ண போறோன்றத சொல்றேன். அது எப்படி பண்ணுவோன்னா, முதலில் கொப்பரை, பந்து கொப்பரை இந்த ரெண்டு பொருட்களையும் நம்ம தயார் பண்ணணும். கொப்பரைங்கிறது என்னன்னா, தேங்காயை உடச்சி அதிலிருந்து 5% தண்ணியை குறைச்சிடணும். அப்படி குறைக்கும் போது பருப்பு தானாகவே உடஞ்சிரும். அதுதான் கொப்பரை. பந்து கொப்பரைங்கிறது நல்லா முத்துன தேங்காய் எடுத்து வெயிலில் காய வைக்கும் போது உடையிற தன்மைக்கு வந்துடும். அப்படி வரும்போது 10 முதல் 11 மாதங்கள் அந்த தேங்காய் எடுத்து அடுக்கடுக்காக வச்சிடறோம். அப்படி வைக்கும் போது தட்டுக்கல்ல வைக்கும் போது அது உடைய தன்மைக்கு வந்துடும். அதுலேருந்து நம்ம 60-70% தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம். தேங்காய் எண்ணெயை 3 முறைகளில் எடுக்கலாம். அது என்னென்னா, இயந்திர செக்கு, ஈரப்பதன முறை, மையம் விட்டோடு முறை. இயந்திர செக்குன்ற முறை எப்படின்னா, தேங்காயை உடச்சி பருப்பை மட்டும் எடுத்து இயந்திரத்தில் வச்சு அமுக்கி தேங்காய் எண்ணெயை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறோம். அடுத்தது ஈரப்பதன முறை. அது எப்படின்னா, சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் தேங்காயை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடணும். மறுபடியும் அப்படி கொதிக்க வைக்கும் போது தேங்காய் எண்ணெய் மட்டும் மேலே ஒரு படலம் மாதிரி மிதக்கும். அதை தனியாக பிரித்து எடுத்துருவோம். அடுத்தது மையம் விட்டோடு முறை. இந்த முறையில் என்ன பண்ணுவோன்னா, தேங்காயை மட்டும் சீவல் சீவலாக சீவி எடுத்து தேங்காய் பாலை தனியாகவும் சக்கையை தனியாகவும் எடுத்துருவோம். அந்த பாலை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கும் போது மேலே கருப்பு கலரில் ஒரு படலம் மிதக்கும். அந்த படலத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருவோம். அதுக்கு பேர் வெர்ஜின் ஆயில். இதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுனால நம்ம விவசாயிகளும் நாமளும் நல்ல லாபத்தை பெறலாம்.
கோகிலா, கொப்பரையை பற்றி சொல்லிட்டீங்க, சிரட்டையை என்ன பண்ணுறது?
பிரீத்தி, அதை நம்ம கவிபாரதி சொல்லுவாங்க.
கண்டிப்பாக சொல்கிறேன் கோயிலா. உடச்சி எடுக்கக்கூடிய தேங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய ஓடு தான் சிரட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த சிரட்டையிலிருந்து பட்டன்கள், அலங்கார ஜாடிகள், ஐஸ்கிரீம் வைக்கக்கூடிய கோப்பைகள், இசைக்கருவிகள், மின்விளக்கு ஸ்டாண்டுகள் எல்லாம் கலைத்திறனுடன் செய்கிறாங்க. சிரட்டை பொடியை வச்சு சாம்பிராணி பொடி, கொசுவர்த்தி எல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க.
சிரட்டையிலிருந்து இவ்வளோ பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிரட்டையை அடுப்பறிக்கத்தான் உபயோகப்படுத்துறாங்கன்னு நினச்சேன்.
பிரீத்தி, நீங்க சொல்றது சரிதான். அந்த செரட்ட கறிப்பொடியை வந்து பல்வேறு தொழில் துறையில பயன்படுத்துறாங்க. இதற்கு உள்நாட்டிலயும் வெளிநாட்டிலயும் நல்ல வரவேற்பு இருக்கு. இதனா விவசாயிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்குது.
நீங்க ரெண்டு பேரும் தேங்காயில இருந்து தேங்காய் எண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு செரட்டையோட பயனை பத்தியும் சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது பண்ண முடியுங்களா கோகிலா?
நிறைய பண்ணலாம் பிரீத்தி. தேங்காயில இருந்து என்னென்ன பொருட்கள் பண்ணலான்றத நான் சொல்றேன். முதலில் தேங்காய் பொடி பத்தி சொல்றேன். தேங்காய் பொடி எப்படின்னா, நல்லா முத்துன தேங்காய் எடுத்து வெயில காய வைக்கணும். அப்படி காய வைக்கும் போது தேங்காயோட மேல்பரப்பு பழுப்பு நிறமாகவும் உள்பகுதி வெள்ளை நிறமாகவும் இருக்கும். பழுப்பு நிற பகுதியை மட்டும் நம்ம சீவி எடுத்து அதை பொடி பண்ணுறோம், அதான் தேங்காய் பொடி. வெள்ளை நிறமாக இருக்கிற பகுதியை மட்டும் எடுத்து அதில் இனிப்பு காரம் இதெல்லாம் கலந்து நம்ம இனிப்பு சீவல் கார சீவல் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது தேங்காய் பால் பவுடர். பிரீத்தி, உங்களுக்கு தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு தெரியுமா?
சொல்லுங்க கோகிலா, தெரிஞ்சுக்கிறேன்.
நான் சொல்கிறேன் பிரீத்தி. தேங்காய் பால்ன்றது தேங்காயை சீவல் மாதிரி சீவி எடுத்து இயந்திரத்தில் வச்சு அமைக்கி பால் தனியாகவும் சக்கை தனியாகவும் பிரித்து எடுத்துக்கிறோம். அந்த தேங்காய் பாலில் சோடியம் பாஸ்பேட், லெசித்தின், மாலிக் அமிலம் இதெல்லாமே சேர்த்து கலந்து வைக்கணும். குறிப்பிட்ட நாள் வரையும் வச்சோம்னா அது உறைஞ்சி மாவு போன்ற தன்மைக்கு வந்துடும். அதை எடுத்து நம்ம தேங்காய் பால் பவுடர் உபயோகப்படுத்தலாம். அடுத்தது அதில் இருந்த சக்கையை, அந்த சக்கையை பொடி பண்ணி உபயோகப்படுத்துறது தேங்காய் மாவு. இந்த மாவில் நார்ச்சத்து நிறைய நிறைஞ்சிருக்குது. அந்த நார்ச்சத்து உள்ள மாவை நம்ம சாப்பிட்றதுனால நீரழிவு நோய் உள்ள நோய்களெல்லாம் குணப்படுத்தலாம். அடுத்தது நேட்டாடி கொக்கோ. நேட்டாடி கொக்கோன்றது இளநீர்லேருந்து நம்ம தயாரிக்கிறோம். அது எப்படின்னா, இளநீரில் எடுத்து வச்சுட்டு அதில் அசடோபாக்டர் கொஞ்சம் கலந்துடுறோம். கலந்து குறிப்பிட்ட நாள் வரையும் நம்ம வைக்கிறதுனால அது கெட்டியாகி ஜெல்லி போன்ற தன்மைக்கு வந்துடுது. அந்த மாதிரி வந்ததை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தலாம். அதுக்கு 100 லிட்டர் தேங்காய் தண்ணியில் 30 கிலோ நெட்டாடி கொக்கோ நம்ம தயார் செய்யலாம். அடுத்தது தென்னை வினிகர். தென்னை வினிகருங்கிறது தேங்காய் தண்ணியில் தான் நம்ம செய்வோம். அது எப்படின்னா, தேங்காய் நீரில் செக்கரோமைசிஸ் செர்விலான் என்கிற பாக்டீரியாவை கலந்து 10-15 நாட்கள் உறைய வச்சிடறோம். உறைய வைக்கும் போது புளிப்புத்தன்மை அதுலேருந்து வெளியாகும். அப்படி வரும்போது நம்ம எடுத்து உபயோகப்படுறது தான் தென்னை வினிகர்.
சரிங்க கோகிலா, தேங்காய்க்கு பாதுகாப்பாக இருக்கிற மட்டை என்ன பண்ணுறது?
நம்ம கவிபாரதி சொல்லுவாங்க பிரீத்தி,
மட்டையிலிருந்து நார் தயாரிக்கலாம். நாரானது 2 வகையிலையா தயாரிக்கப்படுது. அது ஒன்று வெள்ளை நிற நார், இனி ஒன்று பழுப்பு நிற நார். இப்போ வெள்ளை நிற நார் எப்படி தயாரிக்காங்கன்னா, பச்சை மட்டையை வந்து அப்படியே எந்திரத்தில் வச்சு அமுக்கி எடுக்கக்கூடிய நார் தான் வெள்ளை நிற நார். இந்த நாரானது சின்ன சின்ன கயிறு தயாரிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பழுப்பு நிற நாரானது வந்து 5-6 மாதம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கு அப்புறம் எந்திரத்தில் வச்சு அமுக்கி தயாரிக்கக்கூடிய நார் தான் பழுப்பு நிற நார். இந்த நாரானது மெத்தைகள், பொம்மை, தலையணையெல்லாம் தயாரிக்கலாம். அது மட்டுமல்ல, பெரிய பெரிய கயிறு தயாரிக்கவும் பயன்படுது. கப்பலில் வந்து இழுக்கக்கூடிய அந்த வடங்கள் தயாரிக்கிறதுக்கும் பழுப்பு நிற நார் பயன்படுது. நாரை பற்றி நான் சொல்லிட்டேன், இதிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவான நார்பொடியை என்ன பண்ணுறது சொல்லுங்க கோகிலா.
நான் சொல்கிறேன் கவி, அந்த நார்பொடியை இப்போதான் தமிழ்நாட்டில் எப்படி பயன்படுத்துறது தெரிஞ்சிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த நார்பொடியை ரோட்லையும் சாலைகள்லையும் வயல்கள்லையும் தோப்புகள்லையும் நம்ம நல்லா குமிச்சு வச்சிட்டோம். குமிச்சு வைக்கிறத கேரளாலேருந்து மக்கள் வந்து வண்டிலையும் லாரிகள்லையும் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போய் அவங்க நிறைய பொருட்கள் தயாரித்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை எப்படி பண்ணுறோன்றதை இப்போ நான் சொல்கிறேன். நார்பொடியை எடுத்து இயந்திரத்தின் மூலமாக ஹைட்ராலிக் முறை பயன்படுத்தி அமுக்கி செங்கல் வடிவதை கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது அது நல்லா நீரை உறிஞ்சிற தன்மைக்கு வந்துடுது. அதை எடுத்து இங்கிலாந்து, அயர்லாந்து போன்ற குளிர்பிரதேச நாடுகளுக்கு நம்ம அனுப்புகிறோம். அப்படி அனுப்புறதுனால இந்த பொருள் ஒரு அந்நிய செலவாணி தரும் பொருளாக மாறிட்டு இருக்குது.
மட்டையிலிருந்து கிடைக்கிற நார் மற்றும் நார் பொடியை பற்றி சொல்லிட்டீங்க, மீதே இருக்கிற தென்னைப்பூவை என்ன பண்ணுறதுங்க கோகிலா?
சொல்கிறேன் பிரீத்தி, தென்னைப்பூவை எடுத்து அதுலேருந்து பதநீர் தயாரிக்கிறாங்க. அதுலேருந்து கருப்பட்டு செய்கிறத பற்றி நம்ம சக மாணவி கேரளாலேருந்து வந்து படிக்கிற அனுஜா சொல்லுவாங்க.
கேரளாலேருந்து வந்தவங்க தமிழ் பேசுவாங்களா?
ஆ, பேசுவாங்களா? பேசுறத கேட்டு பாருங்க கவி.
பதநீர். பதநீர் தயாரிக்கிறதுக்கு அதிக வீரியத்துடன் வளரும் தென்னை மரங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறோம். இலைக்காம்பின் இடுக்கில் காணப்படும் பாளையின் நுனிக்கு பேர் பீலி. தேர்ந்தெடுத்த மரத்தின் பாளையை கயிறு வச்சு இறுக்கி கட்டணும். பாளையை நசுக்கி பதப்படுத்திய பின் நுனிப்பகுதியை அரிவாளால் நெருக்கி விடணும். சீவிவிட்ட பாளையிலிருந்து இனிப்பார்ந்த நீர்த்துளிகள் கசியும். தென்னை ஓலையை வி வடிவத்தில் மடக்கி இந்த நீர்த்துள்ளியை ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கணும். இந்த பதநீரில் ஈ, எறும்பு, பட்டாம்பூச்சி எல்லாம் விழுந்திருக்கும். இவையே வடிகட்டி எடுத்த பின் பதநீர். பதநீரிலிருந்து கருப்பட்டி தயாரிக்கலாம். அதற்காக பதநீரில் சுண்ணாம்பு கலந்து வடிகட்டி வடிகட்டிய பதநீரை 118°C 120°C வரையும் கொதிக்க வச்சு குளிர வைக்கும் போது கட்டியாகும். இதுதான் கருப்பட்டி.
பதனிலிருந்து கருப்பட்டி எப்படி பண்றதுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க அனுஜா. அடுத்ததான் என்னோட தோழி ஜெகதீஸ்வரி தென்னையோட உபப்பொருட்களை வரிசைப்படுத்துறாங்க.
தென்னையின் உபப்பொருட்கள் ஆகிய தென்னைத்தடி, தென்னை ஓலை, கொப்பரை, சிரட்டை, தேங்காய், நார் மற்றும் நார்பொடி, பதநீர், பதனியிலிருந்து கருப்பட்டி ஆகியவற்றை தயாரிக்க முடியும் என்பதை இந்த கலந்துரையாடல் மூலமாக தெரிந்து கொண்டோம். இதை பற்றி எடுத்துரைத்த என் சக மாணவிகள் ஆகிய கோகிலா, கவிபாரதி, பிரீத்தி, அனுஜாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலிருந்து தென்னை ஒரு கற்பக பயிர் மட்டும் அல்ல, ஒரு பணப்பயிர் என்பதையும் தெரிந்து கொண்டோம். விவசாயிகள் கவனத்திற்கு, இந்த உபப்பொருட்கள் தயாரிக்கல் பற்றி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அணுக வேண்டிய முகவரி வானவராயர் வேளாண்மை கல்லூரி, மணக்கடவு, பொள்ளாச்சி. தொலைபேசி எண் 04253 291147. நன்றி. ஜெய்ஹிந்த்.